இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு உபத்திரவ கால ஊழியங்கள். நாம் கடந்த வாரத்திலே பாலாக்கு மறுவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று கொண்டிருக்கிற காரியங்களை கடந்த 2 மாதமாக ஒவ்வொரு காரியங்களாக பார்த்தோம். அதனுடைய வரிசையிலே உபத்திரவ கால ஊழியங்கள் எப்படி இருக்கும், இந்த காரியத்தை கேட்பதற்கு அநேகம் பேர் வாஞ்சியாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஸ்தோத்திரம். உபத்திரவ காலம்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அங்கே ஊழியம் எப்படி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. எல்லாம் சொல்லுவாங்க, அந்தி கிறிஸ்து முத்திரை வருது, உபத்திரவம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, அப்படி இப்படி தான் சொல்லுவாங்க. தேவனுடைய பரிசுத்தவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபிப்பாங்க? உபத்திரவ கால ஊழியனா தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிப்பதற்கான தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றுதல் அதான் உபத்திரவ கால ஊழியம். இது 6000 வருஷத்தினுடைய கடைசியில் இது நடக்குது. 1000 ஆண்டாட்சியில் முதல்ல 7 வருஷம் இது நடக்கும். அந்த வகையில் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ந்திருந்தால் அந்த வளர்ச்சிக்கேற்ற ஆசீர்வாதம் இருக்கும். ஆவிக்குரிய காரியங்களை வளராமல் பேருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இலவசமாக ரட்சிப்பு கொடுத்தார், அதை நான் குழி நோண்டி பத்திரமாக வச்சுருக்கிறேன், வரும்போது கணக்கு கொடுத்துக்கலான்னு சொல்லி வச்சுருந்தான், கிரி இல்லாமல் வச்சுருந்தான். அந்த ரட்சிப்பை பிடுங்கி அவங்ககிட்டருந்து வாங்கிடுறாரு. வாங்கிட்டு நற்கிரியை உள்ளவங்களுக்கு ஆண்டவர் அதை கொடுக்க போகிறார். அந்த மாதிரி காரியம் நடக்க போகுது. சகரியா 11:7-10 வாசிப்போம். சகரியா 11:7-10. சக்கரியா எழுதின புஸ்தகம் இல்ல 7-10. போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா ஆட்களுமே எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆட்கள்? கொலைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மந்தை. தேவனுடைய வார்த்தையை கேட்டு எங்கெங்கே ஆண்டவரை பின்பற்றி இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கு மேலே நியாய தீர்ப்பு வரப்போகுது, உலகம் எங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும். அந்த சமுதாயத்தை தான் இன்றைக்கி வச்சுருக்காரு. இன்றைக்கி இருக்கிற சமுதாயம் புறஜாதியை விட ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட ஜனங்களுக்கு நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்ட சந்ததி இது. அதனால் இந்த சந்ததியில் நல்ல ஆட்களை பிரித்து எடுக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 2 கோலை எடுத்து மேய்க்கிறார். மந்தையை மேய்க்கிறதுக்கு 2 கோல் வச்சுருக்காரு. 2 கோலை வச்சு ஆடுகளை மேய்ச்சிட்டு போகிறார். அதில் 1 கோலில் வந்து அடிக்கி தப்பிச்சு வந்ததுன்னா அது வந்தது, 2வதுல தப்பிச்சு வந்தால் தான் வந்தது, இல்லாட்டினா அந்த 2 கோலில் விழுகிற அடினால் நிறைய ஆடுகள் செத்து போயிடும். எல்லாம் தேவனுடைய வார்த்தையை உண்மை இல்லாமல் ஏதோ பணத்துக்கு வேண்டியும் சாப்பாட்டுக்கு வேண்டியும் ஏதோ நானும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு பேருக்குன்னு சொல்லிட்டு மாயமலம் பண்ணிகிட்டு இருந்த எல்லா ஆட்களையும், இது வந்து உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் வடிகட்டி எடுக்க போகிறார். நல்ல ஜனங்களை எடுத்து முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா ஊழியத்துக்கு முதல்ல அவங்கள நியமிக்கிறார். அதுக்கடுத்தது இருக்கிற ஜனங்களை தேர்ந்தெடுத்து 1000 ஆண்டாட்சி ஜனங்களாக பிரித்து எடுக்கிறார். அந்த கோலம் மேய்க்கும்போது 1 கோலுக்கு வந்து அனுகிரகம், இன்னொன்று நிக்கிரகம். அனுகிரகம்னா கிருபியினால் ஆடுகளை மேய்க்கிறது, நிக்கிரகம்னா சொன்ன வச்சு காக்காத ஆடுக்கு அடிதான், அதான் நிக்கிரகம். முதல்ல அன்பாக சொல்லி சொல்லி கூப்பிட்டு வர்றாரு. அன்பாக சொல்லி சொல்லி எத்தனை வருஷம் கூப்பிட்டு வந்தார், 2000 வருஷம் மேய்ச்சார். இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த அனுகிரக கோலை எடுத்து அதை முறிச்சு போட்டார். முறிச்சு போட்டு திருப்பி 2வது நிக்கிரகங்கிற கோலையும் எடுக்க போகிறாரு. அந்த நிக்கிரகம் கோல் தான் இப்போது இந்த தலைமுறையில் ஆண்டவர் வச்சுருக்காரு. முதலாவது அனுகிரகம் கோல் எப்படி இவ்வளவு நாள் வரைக்கும் ஆண்டவர் வந்து ஆடுகளை மேய்ச்சிருக்காருன்னு நம்ம பார்ப்போம். 8வது வசனம் வாசிப்போம்.
அவர்கள் ஆத்மா என்னை வெறுத்தது, இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை,
போது போது அனுகிரகம் என்கிற கோளை வச்சு எப்போ ஆண்டவர் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சார்னா, எப்போ ஆரம்பிச்சார்,
2000 வருஷத்துக்கு
முன்னால் ஆண்டவர் கிருபையாக ரட்சிப்பை இலவசமாக கொடுக்கும்போது. ஆமாம், இன்னை வரைக்கும். ஆனால் இன்னைக்கு கதை வேறையாக மாறப்போகுது. ஆமாம், மாறப்போகுது. இப்போ அது எப்படி, மூன்று மேய்ப்பர்கள் மேய்ச்சிருக்காங்க. மூன்று மேய்ப்பர்கள் இந்த அனுகிரகங்கிற கோளை வச்சு மேய்ச்சிட்டே வர்றாங்க ஆடுகளை. மேய்ச்சிட்டு வரும்போது யார் முதல்ல தப்பு பண்ணியிருக்கானா, மேய்ப்பர்கள். மேய்ப்பர்களும் ஆண்டவர் வெறுத்துட்டாங்க, ஆண்டவரும் இந்த மேய்ப்பரில் வெறுத்துட்டார். மேய்ப்பன் தான். அதனால் எந்த மேய்ப்பங்கிட்ட இருக்காங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க ஞானமாக இருந்து தப்பிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஆத்மாவை காப்பாற்றிக்கலாம். இல்லையா, சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும், பாக்கி இருக்கிறது உன்னுடைய மாம்சத்தை பட்சித்து இன்னொன்று சாப்பிட்டோம் அப்படின்னா, சபையில் பார்த்தீங்கன்னா இருக்கிற விசுவாசிகளுக்குள்ள நிறைய பேர் சண்டை போடுறது. அதான் ஒன்று மாம்சத்தை ஒன்று பட்சி கிடவுது. நான் அவங்கள பேச மாட்டோம், அவங்களுக்கும் எனக்கு ஒத்து வராது. இதான் ஒன்று, ஒருத்தருடைய மாம்சத்தை ஒருத்தரை பட்சிக்கிறது. சாகிறது சாகட்டும் அப்படின்னா நிறைய பேர் சபைக்கு வந்துக்கிட்டு இருந்துட்டு வராமல் நின்றுக்கிறது. அதமாகிறது அதமாகட்டும் அப்படின்னா வராமல் போனால் போட்டோம். ஆனால் மேய்ப்பன் தேட மாட்டான், மேய்ப்பன் எந்த காரணத்தை கொண்டு தேடி போக மாட்டான். இந்த மூன்று மேய்ப்பர்கள் இருக்காங்க, இவங்க வேணால் தேடி போவாங்க. மூன்று மேய்ப்பர்கள், அந்த மூன்று மேய்ப்பர் யாருங்கிறது பின்னால் வரும்போது நாம் பார்க்கலாம். இந்த மூணு மேய்ப்பன் தான் இன்றைக்கி ஆடை மேய்ச்சிட்ருக்கிறான். அப்படி வந்து அனுகிரகம் எனப்பட்ட கோளை எடுத்து அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்று போகும்படிக்கு அதை முறுத்தி போட்டேன். ஸ்தோத்திரம். ஜனங்களோட எல்லாம் எப்போ உடன்படிக்கை பண்ணியிருக்காரு அப்படின்னா, யோவான் 1:12 யோவான் 1:12
இந்த அதிகாரம் கொடுத்துட்டாரு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அதிகாரத்தை எடுத்து கொண்டு போய் ஆழமாக குழி நோண்டி போச்சு வச்சுட்டான். ரட்சிப்பு இலவசம் தானே, எப்போ வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விசுவாசிக்கிறான். இருதயத்தில் விசுவாசிக்கிறான், கிரி ஒன்றுமே இல்லை. இப்படி கிரி இல்லாத விசுவாசம் வச்சுருக்கிற எல்லாத்து மேலேயும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த அனுகிரகங்கிற கோளை முறிக்கிறாரு. இன்னும் இறக்கங்கிறது கிடையாது, தயவுங்கிறது கிடையாது, அன்புங்கிறது கிடையாது, நியாய தீர்ப்பு தான். இப்படி முறிச்ச உடனே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, முறிச்சோடனே என்ன நடக்கும், அதை முறித்து போட்டேன். முறிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். சகரியா 11:11-13 இந்த கோலம் முறிச்ச உடனே ஆண்டவருக்காக காத்திருந்த சில ஆடுகள் இருக்குது. அந்த ஆடுகள் என்ன பண்ணுது, ஆண்டவர் செஞ்சது சரிதான், முறிச்சது சரிதான், இலவசமாக ரட்சிப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் இலவசமாக எடுத்துக்கிட்டு குழியை நோண்டி போச்சு வச்சிட்ருக்கிறான். கிரி இல்லாமல் செத்த விசுவாசத்தை வச்சிட்ருக்கிறான், கூட்டத்தில் ஜால்ரா போட்டுட்ருக்கிறான். அதனால் என்ன பண்ணுறது, ஆண்டவர் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி அந்த ஆடுக மட்டும் சந்தோஷமாக இருந்து, இது கர்த்தருடைய வார்த்தையினால தான் நடந்திருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்தாரு, 2000 வருஷம் முடிஞ்சுது, இப்போ தேவனுடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகுது. அதனால் இந்த மாதிரி இருக்கிற ஆட்களையெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போனால் இந்த சபையை எப்படி கல்லர் குகை ஆக்கினாங்களோ அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தையும் கல்லர் குகை ஆக்குவாங்க. அதனால் ஆண்டவர் செஞ்சது சரிதான், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நல்லா வடிகட்டி நல்ல ஆளுகளை மட்டும் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அது கர்த்தருடைய வார்த்தை என்று அது உணர்ந்து கொண்டவர்கள். அப்போ ஒரு சிலவங்க தான் அது உணர்ந்து கொண்டிருப்பாங்க. இந்த உணர்ந்து கொள்ளாதவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூன்று மேய்ப்பர்களில் எப்படி எப்படி இருக்காங்கங்கிறத பார்ப்போம். 12 வாசிப்போம். அதுக்கு அடுத்தது
போதும். இந்த செஞ்சது இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூதாசு தான் ஆண்டவரை காட்டி கொடுத்து காசை வாங்கிட்டு போய் அதைய தேவனுடைய ஆலயத்தில் எரிஞ்சிட்டு தலையில் தூக்கு போட்டு செத்தான் இல்லையா. ஆனால் இங்கே என்ன, யாரை பற்றி எழுதியிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே யாரை பற்றி எழுதியிருக்குது, இங்கே யூதாசை சொல்கிறான். ஆ ஆ ஆமாம், யார் சொல்கிற மாதிரி இருக்குது, இயேசு கிறிஸ்து சொல்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலிக்கு தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்காக எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். இது யூதா சொல்கிற மாதிரியா இருக்குது, இல்லை இது இயேசு கிறிஸ்து சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா யூதாஸ் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து காசை வாங்கி தேவனுடைய ஆலயத்தில் நான்கு கொண்டு செத்தானோ, அதே மாதிரி இன்றைக்கி ஊழியக்கார அநேகம் பேர் தேவனை மற்றவர்களிடத்துல காட்டி கொடுத்து, நான் ஆண்டவர் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நீங்கள் என் மூலம் ஆண்டவரை நீங்கள் தரிசிக்கலாம், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வந்து மற்ற ஜனங்களுக்கு காட்டி கொடுத்து அவங்கிட்டருந்து காசை வாங்கி என்ன பண்ணியிருக்கிறான், என்ன பண்ணியிருக்கிறான், கூலி வாங்கி என்ன பண்ணியிருக்கிறான், தேவனுடைய ஆலயத்தை அவன் கட்டியிருக்கிறான். கட்டிட்டு அந்த ஆலயத்தில் எல்லா காசையும் கொண்டு போய் போட்டான். எல்லாத்துக்கிட்டேருந்து காசை வாங்கிறது, வாங்கி ஆலயத்தை கட்டுறது, கட்டிட்டு அந்த வர்ற காணிக்கையெல்லாம் ஊழியத்துக்கு செலவு பண்ணுறான், ஊழியத்துக்கு செலவு பண்ணுறேன்ட்டு ஊழிய பேரை வச்சே இவன் வாழ்க்கையை ஓட்டுறது. நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும்போது அந்த நிலம் இரத்த நிலம் எண்ணப்பட்டது, இந்நாள் வரைக்கும் அந்த நிலம் இரத்த நிலம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து காசை வாங்கி இருக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆளாவாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து அன்னைக்கு இப்போ ஜனங்களோடு பண்ணின உடன்படிக்கையை முறிக்கிறார், முறிச்சதுனால இந்த ஆண்டவரை பணத்துக்காக காட்டி கொடுத்து காசை வாங்கி ஊழியம் செஞ்சிட்ருக்கிறவங்க அப்படியே ஊழியம் முடிவுக்கு வருகிறது. இப்போ இந்த மூன்று மெய்ப்பர்கள் யாருன்னு பார்ப்போம். சகரியா 11:3-6 வாசிப்போம். போதும் போதும் போதும், மெய்ப்பர்கள் மகிமை அழிந்து போனபடியினால் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. யாருக்கு கேட்குது, யாராவது கேட்டிருக்கிறீங்களா? ஆ, எப்படி அலறாங்க, இல்லை 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 இல்லை, மெய்ப்பருக்கு தான் அலறான், மெய்ப்பருடைய மகிமை அழிந்து போன முடியினால் மெய்ப்பருக்கு தான் அலறாங்க. இல்லையே, ஆடு சாகிறதுக்கு வேண்டி அலறது இல்லையே, அவன் மெய்ப்பருடைய மகிமை போச்சு அவங்கிட்டருந்து. அப்படின்னா இந்த பக்கம் தான் நீ ஊழியம் செய்யணும், அந்த எல்லைக்கு வரக்கூடாது, அங்கே இருக்கிற ஆளை நீ இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாது. இப்படி ஆளுக்கு ஆள் போட்டி போட்டு ஊழியக்காரங்களுக்கு இருந்த மதிப்பு மரியாதையும் தொலைச்சிட்டு ஏன் ஆளுகளை இவர் திருடிட்டு போகிறாரு, அவர் சபைக்கு வந்த விசுவாசிகளை இவர் திருடிட்டு வந்தார் அப்படின்னு இன்றைக்கி ஊழியக்காரனாலலாம் சண்டை போட்டுக்கிறான். அவனுடைய ஸ்தானத்தை காத்துக்கிறதுக்கு தெரியல. ஊழியக்காரன் ஆண்டவர் என்ன ஊழிய அழைப்பு கொடுத்தாரோ அந்த ஊழிய அழைப்பில் நினச்சிருக்கணும். அதை விட்டு போட்டு இன்றைக்கி என்னடான்னா கட்சிக்காரன் மாதிரி எல்லையை பங்கு போட்டுட்ருக்கிறான். கூடுவாஞ்சேரியெல்லாம் என்னது, ஊரப்பாக்கமெல்லாம் என்னது, தாம்பரத்துலேருந்து ஊரப்பாக்கம் வரைக்கும் நான் தான் ஊழியம் செய்வேன், அல்லது தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் எங்கள் சபை தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு சபையும் ஆளுகளை குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு எல்லைகளை பிரிச்சிட்ருக்காங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு உண்டான மரியாதை அவங்களுக்கு கிடைக்கல, அதனால் இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. கூடுவாஞ்சலில் எத்தனை பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் நான் யாருக்கிட்டையும் நான் ஊழியக்காரங்க இங்கே வரணும் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இங்கே என்ன அடுத்த வீதியில் ஒரு சபை ஆரம்பித்தா நிறைய பேர் ரசிக்கப்படுவாங்க, அதுதான் நானும் விரும்புகிறேன். அதனால் இன்னும் ரெண்டு வீதி தள்ளி அந்த பக்கம் ரெண்டு சபை ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப நல்லது. சிட்டிலேயெல்லாம் அப்படி தான் இருக்குது, ஆனால் எந்த ஊழியக்காரனும் வரமாட்டேங்கிறான். இப்படியாக மெய்ப்பொருளுடைய மகிமை, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த மகிமை இருந்ததுன்னா அந்த மெய்ப்பொருளை ஆண்டவர் பாதுகாப்பார். எங்கிருந்தாலும் ஆண்டவர் அவர்களை பூசிப்பார். அதை விட்டு போட்டு எல்லைகளை பிரிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தா ஆனால் அவங்களுக்கு உண்டான மகிமை கிடைக்காதனால அவங்களுக்குள்ளேயே வந்து போட்டியும் பொறாமையும் அதிகமாக இருந்து அவங்க போடுற சண்டை வந்து எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நாலாம் வசனம், இந்த தலைமுறையில் வச்சிருக்கிற எல்லா ஜனங்களும் எல்லா ஆத்மாவும் விசேஷமாக தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிற எல்லா ஆடுகளும் கொலைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எழுத்தின்படியாக இல்லை, ஆவி ஆத்மாவில் கொலை செய்கிறதுக்கு வேண்டி நியமிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாக தேவனுடைய ஆவி ஆத்மாவில் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவன் ரட்சிப்பு சாகாது. அப்படி உண்மையாக ஏற்றுக்கொள்ளாமல் சும்மா பேருக்குன்னு பத்தோட பதினொன்னா சபைக்கு போயிட்டு இருந்துட்டு இருந்தா அவங்களுடைய ஆத்மா சாகவே சாகும். எப்படி சாகுதுன்னு பார்க்கலாம். அஞ்சாம் வசனம் வாசிப்போம்,
அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று கொண்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள்.
ஆ போதும், அவைகளை உடையவர்கள் யாருக்கு யாருக்கு ஆத்மா நிறையா இருக்குது அவங்கள என்ன பண்ணுறான், கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அப்படின்னா ஊழியக்காரன் என்ன பண்ணுறான்னா முதல்ல அவனுடைய ஆவி ஆத்மாவை கொன்றுறான். அப்போ தான் ஊழியக்காரன் சொன்ன பேச்சு அவன் கேட்பான். ஆவி ஆத்மாவில் உயிரோடு இருந்து பைபிளை படித்தானே என்ன பண்ணுவான், ஊழியக்காரனை கேள்வி கேட்பான். அதனால் ஊழியக்காரனை கேள்வி கேட்காமல் இருக்கணும்னா முதல்ல அவனை ஆவி ஆத்மாவில் சாகடிச்சிடணும். அப்போ தான் ஒழுங்காக சர்ச்சை வந்து ஒழுங்காக காணிக்க கொடுத்து ஒழுங்காக தசம்பாங்க கொடுத்து ஒழுங்காக இருப்பான். அவனை ஆவியில் புழைக்கி வச்சிட்டோம்னா என்ன பண்ணுவான், ஊழியக்காரனை கேள்வி கேட்பான், இது ஏன் இப்படி நடக்குது அது ஏன் அப்படி நடக்குது. அதனால் தேவனை பற்றி உண்டான அறிவை போதிக்க மாட்டான். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், கிருபியாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார், கவலை கஷ்டமெல்லாம் நீங்குது, இதே தான் குடுக்கடுப்புக்காரன் சொல்கிறக்காக தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சொன்னதே திருப்பி திருப்பி ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் இதே தான். தேவனுடைய நியாயத்தீர்ப்பை குறித்து ஒரு நாளும் பேச மாட்டான், பாவத்தை ஒரு நாளும் சுட்டி காட்ட மாட்டான். ஆ பாவத்தை சுட்டி காட்டினா தானே உடனே மனம் திரும்பி ஆவி ஆத்மாவில் உயிர் அடைஞ்சிருவானே. அதனால் நிறைய பேர்த்துக்கு சமாதானம் சந்தோஷம் இரக்கம் அன்பு கிருபை இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்குறதுக்கு தான் பிடிக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து பாவத்தை குறித்து உணர்த்துறது, நியாயத்தீர்ப்பு குறித்து உணர்த்துறது, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ரசிக்கப்படாதவங்களுக்கு பேச வேண்டியது, அது நம்மளுக்கே பேசிகிட்டு இருக்காரு எப்போவுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் யாருக்கு யாருக்கு ஆத்மாக்கள் நிறையா இருக்குதோ நிறைய சபைக்கு ஜனங்க வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அவன் எல்லாம் ஆவி ஆத்மாவில் செத்துவன். கூட்டம் கூட்டமாக ஜனம் போகுது சபைக்கு அப்படின்னா அவனெல்லாம் ஆவி ஆத்மாவில் செத்தவன், அவனால் சமாதானம் சந்தோஷம் கிருபை இறக்குங்கிற வார்த்தையை கேட்குறதுக்கு தான் ஓடுறான ஒளிய. அவன் பாவத்திலிருந்து மனம் திரும்புறதுக்கு மனசு இல்லாதவன், தேவனுடைய நியாய தீர்ப்பை கேட்குறதுக்கு மனசு இல்லாதவன். அதனால் அப்படிப்பட்ட எல்லா ஆட்களையும் வந்து உடையவர்கள் அதை கொண்டுட்டு என்ன சொல்கிறான், தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அப்படின்னா அவன் பைபிள் படிக்கல, அவன் மனம் திரும்பல, அதுக்கு நானாக பொறுப்பு. இவன் பிரசங்கம் பண்ணமில்லை, இவன் பாவத்தையும் நீதியும் நியாய தீர்ப்பையும் எடுத்து பேசியிருக்கணுமில்ல, அப்போ தான் அவன் மனம் திரும்புவான். அப்போ பாஸ்டர் என்ன சொல்லுவார், அவன் மனம் திரும்பாமல் இருக்கிறதுக்கு நானாக பொறுப்பு. அவன் பைபிள் படித்து அவன் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பிட்டான், நான் யாரையும் மனம் திரும்ப முடியாது. நான் ஆண்டவருடைய வார்த்தை கிருபை அன்பு இறக்கமுள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார், சமாதான இருங்கள் அன்புள்ளவர்களாக இருங்கள்னு தான் நான் பேச முடியும். அதனால் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புறது அவகம் பொறுப்பு, அதனால் அது என் பொறுப்பு இல்லை. என் பொறுப்பு என்னென்னா சமாதானத்தை சொல்லி அவங்கள சாகடிக்கிறது தான் என் வேலை, அது என்னுடைய குற்றம் இல்லை. ஒரு மெய்ப்பேன், அதனால் அவைகளை உடையவர்கள் எங்கெங்கே சபைக்கு நிறைய பேர் போகிறாங்களோ அங்கெல்லாம் நினச்சிக்கணும், அவெல்லாம் ஆவி ஆத்மாவில் செத்தவன். அந்த ஊழியக்காரன் என்ன சொல்கிறான், அவன் செத்ததுக்கு நான் பொறுப்பு கிடையாது, ரசிக்கப்பட்டு மணந்துடும் போது அவன் பொறுப்பு அப்படிங்கிறான். அப்புறம் கத்தருக்கு சோத்திரன் எங்கே சொல்கிறான் பாருங்க, இங்கே தான் சொல்கிறான். விற்கிறவர்கள், ஆடுகளை விற்கிறவன் என்ன சொல்கிறான், கத்தருக்கு சோத்திரம் நாங்கள் ஐஸ்வர்யம். ஆடுகளை விற்கிறவன் எல்லாம் காசுக்கு அப்படின்னா, நான் எங்கள் சபையில் 50 ஆத்மாக்கள் இருக்காங்க, அங்கே 20 ஆத்மாக்கள், 3 சபை ஆரம்பிச்சிருக்கேன், 4 சபை ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கிருந்தா அது காசை வாங்கிறது. வாங்கிட்டு என்ன சொல்கிறான், கத்தருக்கு சோத்திரம் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு மூடி மறைக்கிறது. ஆமாம், அது படிக்க தெரியாதுன்னா இது யாருக்கும் புரியல, ஆனால் இன்னும் அப்படி மறைக்க முடியாது. ஏன்னா காலம் கடந்து போச்சு, ஆண்டவர் அந்த காரியத்தை பேசுகிறதுக்கு ஆளுகளை கொண்டு வந்துட்டார், அதை புரிகிறதுக்கு ஆளுகளை கொண்டு வந்துட்டார். அதனால் விற்கிறவன் அப்படின்னா சபா ஆத்மாக்களை காமிச்சு மற்றவங்கிட்ட காசை வாங்குறவன் என்ன பண்ணுறான், கத்தருக்கு சோத்திரம் எப்படியோ ஆண்டவர் எங்களை ஆசீர்வச்சிட்டார், நாங்கள் பணக்காரங்களாகிட்டோம். ஊழியம் செஞ்சு பணக்காரனாகி மெத்தைக்கு மேலே மெத்தை கட்டி சபைக்கு மேலே சபையை கட்டி ஊர் ஊராக சபையை ஆரம்பிக்கிறவனெல்லாம் பார்த்துக்கணும், அவனெல்லாம் ஆடுகளை விற்கிறவன். அவன் என்ன சொல்கிறான், எப்படியோ நாங்கள் காசு சம்பாதிச்சிட்டான். எல்லாம் சொல்லுவாங்க எங்களை பார்த்து, அந்த ஊழியக்கார் வந்தார் பிரதர், கார் வாங்கிட்டார், வீடு வாங்கிட்டார், அதை வாங்கிட்டார், வெளிநாட்டுக்கு போயிட்டார், நீங்கள் என்ன இப்படியே இருக்கிறீங்க, என்ன என் ஊழியம் இதுதானப்பா அப்படிப்பேன். எனக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தான் கொடுத்துருக்காரு, எனக்கு இந்த பகுதியில் தான் ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவர் நியமிச்சிருக்காரு, அதனால் எனக்கு கார் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை இல்லை. ஆண்டவர் கொண்டு போனால் கொண்டு போட்டோம், அதுக்காக நான் எந்த முயற்சி எடுக்க மாட்டேன், ஆண்டவர் தந்தால் தட்டோம், அதுக்காக காத்திருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் எது எது வேணுமோ அந்தந்த நேரத்தில் அந்தந்த தேவைகளை செஞ்சிட்ருக்காரு. ஆண்டவர் எனக்கு ஃப்ளைன் வேணும், கப்பல் வேணும், ட்ரெயின் வேணும்னா அதை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறதுக்கே காசு பத்தாது. எல்லாம் நினைப்பாங்க ஃப்ளைட் வாங்கிட்டால் நல்லாயிருக்கும், கப்பல் வாங்கிட்டால் நல்லாயிருக்குன்னு. வாங்கினோம்னா அது யார் இப்போ இதில் கப்பலை நிறுத்துறதுக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஆயிரக்கணக்கில் காசு கொடுக்கணும். ஃப்ளைட்டை வாங்கியாச்சுன்னா ஓட்டி கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் இறக்கிடலாம். ஏர்போர்ட்டில் நிற்கிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை வச்சுருக்க முடியும். அந்த மாதிரி ஊழியக்காரன் வந்து எது தனக்கு தேவை எது தனக்கு தேவையில்லைங்கிறது தெரியாமல் மற்றவங்கள மாதிரி அவங்கள மாதிரி எனக்கு வேணும் அவங்கள மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி நிறைய பிரச்சனைகளை சம்பாரிச்சுட்டு உக்காண்டிருக்காங்க இன்றைக்கி. அதனால் ஆடுகளை விற்கிறவன் ரெண்டாவது ஆள், முதல்ல ஆடுகளை உடையவர்கள், ரெண்டாவது ஆடுகளை விற்கிறவன். இவன் பணக்காரன் ஆகிட்டான், அதனால் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சார் அப்படிங்கிறான். மூணாவது யாருன்னு
கேட்டீங்கன்னா,
பாருங்க மேய்க்கிறவன் கேட்டால் கேளு கேட்காட்டிப்போம், எனக்கு என்ன, எனக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய வேலை, எனக்கு மாதமான சம்பளம் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வந்துடும், ஏதோ ஒரு சபைகூட சேர்ந்து ஊழியம் செஞ்சுட்டு இருப்பான், அவன் சொல்லுவான் வருஷமான 5 ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போது இந்த பிரான்ச்சில் போனால் அவனுக்கு மாதம் 5000 கொடுக்குறான், 6000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சபையில் போய் சேர்ந்துக்குவாங்க. அவன் என்ன பண்ணுவான், அந்த சபையில் இருக்கிற காசை வாங்கிறதுக்கு தான் உட்காந்துட்டு இருப்பானே ஒழிய, இங்கே இருக்கிற ஆடு மேய்க்கிறதுக்கு பார்ப்பானா, ஆடுகளுக்கு ஏதோ ஒரு பிரசங்கத்தை சொல்லிவிட்டு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவங்களுக்கெல்லாம் என்ன விரும்புகிறாங்களோ அதை சொல்லிவிட்டு அந்த காசுக்காக எதிர்பார்த்துட்ருப்பான். நாங்கள் ஒரு சபைக்கிட்ட இருந்து ஊழியம் செஞ்ச ஆரம்பத்தில், சரி கூடுவாஞ்சேரிக்கு போயிட்டோமே, நம்ம தனியாக எப்படி ஊழியத்தை ஆரம்பிக்கிறது, ஏதோ ஒரு சபை ஐக்கியத்தில் சேர்ந்துருந்து ஊழியத்தை ஆரம்பித்தா அப்புறம் போக போக நம்ம ஊழியத்தை வளர்த்துக்கலாம்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். அவர் போனால் என்ன பண்ணிட்டார், வருஷத்துக்கு 10 ஆத்மா கொண்டு வரணும் அப்படின்ட்டார். அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இங்கே ஊழியத்தில் வளர்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுங்க, ஆனால் இப்படியே மாற்றி மாற்றி கேட்டிருக்கும் போது நான் என்ன சொல்லிட்டேன், ஐயா உங்கள் ஊழியத்தினுடைய உதவி எனக்கு வேண்டாம், நான் விசுவாசத்தில் நானே பொழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்படி வந்து ஒரு பாஸ்டரை வந்து ஒரு ஐக்கியத்திலேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். அப்படியாக யார் மேய்க்கிறவன் ஆடுக்கு மேலே கவனமாக இருக்க மாட்டான். அவன் ஹெட் ஆஃபீஸ் மேலே அந்த சபையினுடைய உபதேசத்தின் மேலே சொல்லுவான், பாஸ்டர் இங்கே வந்து சரியாக இந்துக்களுடைய எதிர்ப்பு அதிகமாக இருக்குது, எனக்கு வேறு ஒரு ஊர் ட்ரான்ஸ்ஃபர் மாற்றி கொடுத்துருங்க. எங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்குன்னா காசு எங்கே நிறையா கிடைக்குன்னு பார்ப்பான், அந்த ஊருக்கு எனக்கு மாற்றி கொடுத்துருங்க அப்படின்பா. அப்போ அந்த ஊரில் போனால் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய காசு கிடைக்கும். நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு துபாய்க்கு மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா நல்லது அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாத்துடைய ஹெட் ஆஃபீஸும் மெட்ராஸில் தான் இருக்குது, நிறைய பேர்த்துக்கு அது தெரியாது. ஊழிய ஸ்தாபனத்தினுடைய, இந்தியாவில் ஊழியம் செய்கிற ஸ்தாபனத்தினுடைய எல்லா மெயினான ஹெட் ஆஃபீஸும் மெட்ராஸில் தான் இருக்குது. அதனால் கிராமத்தில் இருக்கிறவன் பட்டணத்துக்கு வரணும்னு நினைப்பான், பட்டணத்தில் இருக்கிறவன் எனக்கு சிங்கப்பூர் பிரான்ச் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லதும்பா, அது ஊழியக்காரங்களுக்குள்ளே நடக்கிற காரியம் அது. ஆனால் எங்கே போனாலும் இவன் ஊழியம் செய்ய மாட்டான், ஏன்னா இவன் வந்து அந்த சபையிலேருந்து வர்ற காசை தான் எதிர்பார்த்துட்ருக்கான ஒழிய, இங்கே ஆத்மாக்கள் வர்றாங்க அவங்கள உருவாக்கணும், அவங்க வளர்க்கணும், அவங்கள ஆவிக்குரிய காரியங்களை முன்னேற்றணும், அவங்கள வந்து அவங்கள வந்து நித்திய ஜீவனுக்குள்ள வழி நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஊழியக்காரங்க எல்லாரும் அவங்க சபை உபதேசம் இப்போ சபையுடைய பேர் சொல்ல விரும்பலை, அப்படி வந்து நிறையா பேர் ஆத்மாக்கள் சபைக்கு வந்தாலும் சரி வராட்டும் சரி அவங்களுக்கு மாதமானால் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பணம் வந்துடும். அந்த ஹெட் ஆஃபீஸ் பணம் வாங்கிறதுக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கும் போவாங்க, அங்கே போய் ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் கவர் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கியிருக்கிறீங்க பரவாயில்ல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆடுக்கு மேலே இறக்கம் வைக்க மாட்டாங்க, கேட்டால் கேளு கேட்காட்டி போ எனக்கு அதை பற்றி. ஆமாம், எனக்கு நான் அங்கேருந்து மாதமான சம்பளம் வந்துடும். இந்த மாதிரி மூணு மெய்ப்பர்கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அது நீங்கள் தான் உங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆறாம் வசனம் வாசிப்போம்.
நான் இனி தேசத்தில் குடிகள் மேல் இறக்கம் வையாமலும் மனுஷரில் யாரும் அவனுடைய அயலான் கையிலும் அவனுடைய ராஜாவின் கையிலும் அகப்பட பண்ணுவேன், அவர்கள் தேசத்தை அழித்து நான் இவர்களை அவர்கள் கைக்கு தப்பு வைப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார்.
போதும் போதும். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யார் மேலே இறக்கம் வைக்கிறதில்ல, மனுஷர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, அவனுடைய அயலான் கையில் ஒப்பு கொடுத்துட்றாரு. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சண்டை, நீ உண்மையாக இருக்கிறே இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறது, பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சண்டை மூட்டி விட்டுருவாரு. சண்டை மூட்டி விட்டு நீ ஜெயிச்சா ஜெயி, அவனுடைய ராஜானா அவனுக்கு யார் தலைவன் ஊழியக்காரன் வச்சுக்கலாமே, இப்படி எல்லாத்துக்கூட சண்டை மூட்டி விட்டு இந்த சண்டையில் நீ உருப்படியாக மேலே வந்தால் வா, இல்லாட்டினா சண்டையிலேயே நீ அழிஞ்சிப்போ. அப்படி பார்த்தீங்கன்னா நிறையா சபைகளில் விசுவாசிகளுக்குள்ளே நிறைய சண்டை இருக்குது, ஊழியக்காரதெல்லாம் கண்டுக்காமல் ஆண்டவர் அன்பாக இருக்கிறார், இறக்கமாக இருக்கிறார், சமாதானம் பண்ணுகிற ஒரு பாக்கியவான்கள், இறக்கமுள்ள ஒரு பாக்கியவான்கள்னு சொல்லிட்டு போவான். ஆனால் புறஜாதி ஒருத்தன் வந்து கேட்பான், உங்கள் சபையில் நாலு பேர் இருக்காங்களா அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்களே, அவங்க சண்டையை தீர்த்து வைக்கிறது நீங்கள், ஐயோ அதுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுங்க, கோர்ட் இருக்குதுங்க, நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிமா. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு அடுத்தவனுக்கு அடுத்தவனுக்கு சண்டை விட்டு ஆக்கி விட்டுறாரு. இப்போ கடைசி காலத்தில் இப்படி நடக்குது, எல்லா சபையிலையும் இது இருக்குது, இங்கே மட்டும் இல்லை எல்லா சபையிலும் இருக்குது இப்படி. ஆமாம், அக்கிரமம் மிகுதியாதனால் அனைவருடைய அன்பு தனித்து போகும். இப்படி நீ இதில் ஜெயிச்சு வந்தாவா, இல்லாட்டினா இப்படி அழிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்துட்றாரு. இப்படியாக அனுகிரகம் என்கிற கோலை ஆண்டவர் முறிச்சிட்டாரு. ஆனால் இந்த அனுகிரகம் கோலுக்கு இப்போ டைம் பத்தலையா, முடிச்சு போச்சு
இல்லை,
பத்தாச்சா, பத்தாது கரண்ட் கரெக்ட் சோத்ரா. அப்போ அனுகிரகம் கோல் முறிச்சாச்சு, அனுகிரகம் கோல் முறிச்சோடனே மூணு மெய்ப்பிறகு காலி, என்னென்ன மெய்ப்பர்கள், ஆடுகளை உடையவர்கள், விற்கிறவன், அவங்கள மேய்க்கிறவன், மூணு மெய்ப்பம் காலி. ஆமாம், இந்த எல்லாத்துக்கும் அனுகிரகம் கோலை வச்சு தான் மூணு பேரும் மேய்க்கிறானுங்க. மூணு பேர்த்து கையில் கோல் என்ன இருக்குது, அனுகிரகம் கோல் இருக்குது, அதை மேய்க்கிறாங்க. ஆண்டவர் அதை முடிவு கொண்டு வந்துட்டார். சகரியா 11:14-17. சகரியா 11:14-17.
யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்றுப்போக பண்ணும்படி நிக்கிரகம் என்னப்பட்ட இரண்டாம் கோலையை முடித்தேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ மதியற்ற ஒரு மெய்ப்பனுடைய ஆயுதங்களை இதில் எடுத்துக்கொள், இதோ நான் தேசத்திலே ஒரு மெய்ப்பனை எழுவு பண்ணுவேன், அவன் அதமாயிரவைகளை பராமரிக்காமலும் சிதறண்டவைகளை தேடாமலும் ஒருகுண்டதை குணமாக்காமலும் இழைத்திருக்கிறதை ஆதரிக்காமலும் கொழுத்ததின் மாம்சத்தை தின்று அவைகளுடைய குழம்புகளை உடைத்து போடுவான். மந்தையை கைவிடுகிற அபத்தமான மெய்ப்பனுக்கு ஐயோ, பட்டையோ அவன் புயத்தின் மேல் அவன் வலது கண்ணின் மேலும் வரும். அவன் புயம் முழுவதும் சூம்பிப்போம், அவன் வலது கண் முற்றிலும் இருள் அடையும் என்றார்.
போதும். இப்போ 14 வசனம், நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்றுப்போகும் மணிக்கு நிக்கிரகம் எண்ணப்பட்ட என் 2 கோளை முறித்தேன். ஆண்டவர்கிட்ட இருக்கிற 2 கோள் எடுக்கிறாரு, அது நிக்கிரகம். இந்த கோளை முறிக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா, யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்றுப்போகும் படிக்க. அப்படின்னா இந்த யூதாவும் இஸ்ரவேலும் இப்போ ஃப்ரெண்டாக இருக்கிறானுங்க. இந்த ஃப்ரெண்டு வந்து இவனுக்கு 2 சண்டை போடணும், அதான் விரும்புகிறார் ஆண்டவர். இவனுக்கு பிரியணும், அடித்து பிரியணும். பாருங்கள் ஆண்டவருக்கு என்ன என்னன்னு. அவனுக்கு 2 ஃப்ரெண்டாக இருக்கானுங்களாம்மா, இஸ்ரவேலும் யூதாவும் ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறாங்க. அந்த ஐக்கியமாக இருக்கிறவன் 2 சண்டை போட்டு பிரியணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து சமாதானத்தை அல்ல, நான் வந்து நியாய தீர்ப்பை அனுப்பவே வந்தேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், இப்போ அக்னி போடுறார் 2 கோள். முதல் கோள் முறிச்சாச்சு, இப்போ 2 கோள். 2 கோள் முறிச்சோன்னு என்னாச்சு, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வேற ஒரு மெய்ப்பனை உருவாக்குறாரு. அந்த மெய்ப்பு யாருன்னா மதியற்ற மெய்ப்பன், பார்க்கறதுக்கு ஊழியக்கார மாதிரியே தெரிய மாட்டான், ஆனால் அவங்க தேவனுடைய நீதி நியாயத்தையும் நிறைவேற்றுவாங்க. அப்போது இந்த சகோதர கட்டை எப்படி முறிக்கிறாருன்னு பார்ப்போம். நெகேமியா 13 அதிகாரம் 23-27 வரை. போதும், சோத்ரம். இப்போ நிக்கிரகம் எண்ணப்பட்ட 2 கோளை எடுத்து ஆண்டவர் முறிக்கிறார். அப்போது அதை முறிக்கும் போது யூதா கூட யார் யார் போலியான நட்பில் இணைஞ்சிருக்காங்களோ, அப்படின்னா இஸ்ரவேலும் யூதாவும் பிரியணும் தனித்தனியாக. அப்போ தான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் யாருங்கிறது கண்டுபிடிக்க முடியும். இப்போ நாம் வாசித்த பகுதியில் எல்லா யூதர்களுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, யூதர்கள் பேசுகிற பேச்சு சில யூதர்கள் ஜாதிகளுடைய கூட பெண்களை எடுத்து அவங்களுக்குள்ளே திருமணம் பண்ணி அவங்களுக்குள்ளே பெற்ற பிள்ளைகள்னால பாதி பேச்சு புறஜாதிகளுடைய பேச்சாக இருக்குது, பாதி பேச்சு யூத பாஷையாக இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி புறஜாதி கூட கலந்திருக்கிற கிறிஸ்தவர்களுடைய பேச்சு பாதி உலகத்தாருடைய பேச்சு மாதிரி இருக்குது, பாதி தேவனுடைய வார்த்தைகளை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த ஜாதி கூட கலந்திருக்கிற ஜனங்களுடைய பேச்சு பார்த்திங்கன்னா முழுவதும் தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக பேச முடியவில்லை. அப்படி முடியாதனால என்னாச்சு, சில இடத்துல புறஜாதி மாதிரி பேசிடுறாங்க, சில இடத்துல தேவனுடைய ஜனங்க மாதிரி பேசிடுறாங்க. இப்படி சமயத்துக்கு ஏற்றபடி கலந்து பேசிடுறாங்க. எல்லா இடத்துலையும் தேவனுடைய வார்த்தையை பேசுனாதான் நம்ம தேவனுடைய ஜனங்களுங்கிறத மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். புறஜாதியை கண்டால் அவனை மாதிரி பேசிக்கிறது, கிறிஸ்தவங்களை கண்டால் இவங்கள மாதிரி பேசிக்கிறது, இனிமேல் வந்து அந்த மாதிரி வந்து ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் செஞ்சால் நம்ம பேதுரு பார்த்தீங்கன்னா, பேதுரு பேசுகிற பேச்சை பார்த்து அன்னைக்கு இருக்கிறவங்களும் என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய பேச்சு அவனை வெளிப்படுத்துகிறது. ஏன்னா ஆமாம், உன்னை வெளிப்படுத்து எப்படின்னா, இயேசு கிறிஸ்து பேசுகிற மாதிரியே அவர் பேசுகிறாராமா. அப்படின்னா மற்ற வார்த்தைகள் கலப்படம் இல்லாமல் முழு தேவனுடைய வார்த்தைகளை அவர் பேசுகிறாரு. அப்படியாக இன்றைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுடைய பேச்சு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை முழுவதும் பேச தெரியல. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில் உண்மையான நல்ல தெளிவான அன்பான இரக்கமுள்ள வார்த்தைகளை பேச தெரியல. அதை விட்டு போட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, புறஜாதியோட கலந்து இருக்கிறதுனால புறஜாதிகளுடைய பேச்சையும் வேதத்தில் இருக்கிற பேச்சையும் கலந்து பேசுகிறாங்க. சாதாரணமாக பிள்ளைகளை நம்ம வீட்லேயே நல்லா வளர்த்திட்டு இருப்போம், ஸ்கூலில் கொண்டு சேர்த்தேன் வைங்களே, நல்ல ஸ்கூலில் சேர்த்தோம்னா நல்ல மாதிரி வார்த்தைகளை பழகிட்டு வீட்டில் வந்து பேசுவாங்க. ஒரு மாதிரி ஸ்கூலில் சேர்த்துட்டு என்னாகும், இங்கே இருக்கும்போது வீட்டில் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான், அங்கே ஸ்கூலுக்கு போனோன்னே அங்கே போய் கேட்டு நிறைய பழகிட்டு வந்துட்டான். அதே மாதிரி கிறிஸ்தவங்க தேவனுடைய வார்த்தைக்குள்ளே மட்டும் நிலைத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து அந்த தேவனுடைய பிரமாணங்கள் நடந்தால் மட்டும்தான் அவருடைய பேச்சு சுத்தமான தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளையும் புறஜாதியை பேசுகிற பேச்சையும் கலந்து தான் பேசுகிற வேண்டிய சூழ்நிலைமை இருக்கும். ஆனால் இன்றைக்கி நிற்கிறேங்கிற கோலம் முறிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இப்படி கலப்படமான பாஷையை பேசுகிறவங்கள ஆண்டவர் பிரித்து எடுக்கிறாரு, உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் பேசுகிறவங்கள தனியாக பிரிக்கிறாரு. அப்போ அன்றைக்கி வந்து நெகேமியா என்ன சொல்கிறாரு, இப்படி இருக்கும்போது அவர்கள் மேல் என்ன பண்ணுறாரு, ரொம்ப இந்த மாதிரி கடினமான இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேலில் சாலமோன் ராஜா நல்ல ராஜாவாக இருந்தான், அவனை போல் ராஜா வந்து ஜாதிகளுக்குள்ளே யாருமே இருந்ததில்லை. ஆனால் அப்படி இருக்கிற ராஜாவையும் அந்நிய ஸ்திரீகள் வந்து தேவனை விட்டு வழிவிலக செய்து அவன் வந்து ஆண்டவரை விட்டு விலகி போய் பாவம் செஞ்சான். இப்படி தேவனால் சிநேகிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் புறஜாதி கூட கலப்படம் பண்ணி அவங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அப்படி பேசுறதுனால அவர்கள் தேவனுக்கு துரோகிகளாகி பெரிய பொல்லாப்பை செய்து தேவனுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதனால் நிற்கிறேங்கிற கோலம் முறிக்கும் போது தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் தெளிவாக பேசுகிறவங்களை ஆண்டவர் எடுக்கிறாரு. புறஜாதிகளுடைய பாஷைகளையும் வார்த்தைகளையும் தேவனுடைய வார்த்தைகளையும் கலந்து பேசுகிறவங்கள ஆண்டவர் பிரித்து எடுக்கிறாரு. அதனால் ஆண்டவரால் இதனால் வரைக்கும் சிநேகிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், ஆனால் என்றைக்கு புறஜாதிகளுடைய பேச்சு கிறிஸ்தவங்கிட்ட வெளிப்படுதோ அன்னைக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்களுக்கு வெளிப்படும். இப்படி அநேக கிறிஸ்தவங்கள் இருக்காங்க. அப்படின்னா சபைக்குள்ள வந்தால் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, மார்க்கெட்டுக்கு போயாச்சுன்னா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க வேலையை காமிப்பாங்க. அப்படியே நிறைய சபைகள் இருக்காங்க, அப்படி வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்லி வேஷம் மட்டும் போடுவாங்க, ஆனால் காரியம் வரும்போது அவங்களுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டுவாங்க. அப்படி வரும்போது இங்கிலீஷும் பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க, ரெண்டு மூணு பாஷையும் கலந்து பேசுவாங்க. அது என்னங்கிறது அவங்கவுங்களுக்கு புரியும். அதனால் தேவனால் சிநேகிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் இந்த புறஜாதிகளுடைய முறைகளை கற்றுக்கொள்ள வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. கற்றுக்கொண்டால் அதனுடைய விளைவு பின்னால் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆமாம், அதனால் தேவனுடைய ஜனங்களுக்கு யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுடைய பேச்சு அவங்கள வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதனால் உள்ளத்தின் நிறைவினால் அவருடைய வாய் பேசும் சொல்லுது. அதனால் இன்றைக்கி நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது, புறஜாதியோட கலந்துருந்தால் அந்த பேச்சு வந்து கொஞ்சம் நையாண்டி கலந்து கொஞ்சம் தமாசு கலந்து கொஞ்சம் அதில் வந்து உள்குத்தா வச்சு பேசுவாங்க. உண்மையான தேவனுடைய ஜனங்களாக இருந்தால் உண்மையும் யதார்த்தம் அன்பாக இருந்து அந்த காரியங்களை பேசுவாங்க. எஸ்ரா 9:1-2 9:1-2
செய்து முடித்த பின்பு பிரபுக்களிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், எமோரியர், போவாசியர், எகிப்தியர், அமோனியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. எப்படி என்றால் அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கு தாங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்தித்து தேசங்களில் ஜனங்களோட கலந்து போயிற்று. புறபுற்றின் கையில் அதிகாரிகளின் கையில் இந்த குற்றத்தில் முன்னதாக இருந்தது என்றார்கள்.
போதும். இப்போ இதெல்லாம் பண்ணது யாருன்னா ஊழியக்காரன் என்ன பண்ணுறான், ஊழியக்காரன் கல்யாண புரோக்கர் என்ன பண்ணுறாரு. இன்றைக்கி கல்யாண புரோக்கராக நிறைய பேர் பாஸ்டர் இருக்காங்க. ஊழிய அழைப்பு எதுவுமே கிடைக்கலன்னா ஒரு கல்யாண ரெஜிஸ்டர் வாங்கிட்டால் போதும், அவ்வளோதான். அதை வச்சு எப்படியோ யாருக்காவது ஒரு ஆள் கல்யாணத்தை பண்ணி வச்சு இந்து வந்தால் பரவாயில்ல, கல்யாணம் முடிச்சிடலாம், அவங்கள வந்து ரெட்சிப்புக்குள்ளே வழி நடத்தி கொண்டு வந்துடலாம் அப்படிம்பாரு. மாப்பிள்ளை வந்து இந்துவாக இருந்தால் பரவாயில்ல, அவங்கள வந்து 6 மாதம் சர்ச்சுக்கு வர சொல்லுங்கள், சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் சர்ச்சுக்கு வர வச்சு ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்தவங்களை மாற்றி அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சுருது. இப்படி பண்ணி பண்ணி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான தேவனுடைய வார்த்தை புறஜாதிகளுக்குள்ள கலந்து போச்சு. ஆமாம், அதான் இப்போ வந்து யூத பாஷை பேசுறது யாரு, புறஜாதியுடைய பாஷை பேசுறது யாருங்கிற இப்போ தெரிய தனியாக தெரியுது. அவங்கவுங்களுடைய பேச்சு அவங்கள வந்து அடையாளத்தை வெளிப்படுத்துது. அப்படி பரிசுத்தமான வித்து தேவனுடைய வார்த்தை புறஜாதிகளுக்குள்ள கலந்து போயிருச்சு. இப்படி கலந்து போனது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிரித்து எடுக்கிறதுக்கு நிற்கிறேங்கிற கோலம் முறிக்கிறாரு. முறிச்ச என்னாகும், உண்மையான பரிசுத்த வித்து தேவனுடைய வார்த்தை தனியாக பிரியும், இந்த உலகத்தில் கலப்படமானது தனியாக பிரியும். அதனால் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் வந்து புறஜாதி கூட கலந்திருக்கிற கிறிஸ்தவங்களை பிரித்து எடுக்கிறதுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். அதனால் இந்த பேசுகிற பாஷை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் புறஜாதி கூட யார் யார் கலந்துருக்காங்கிறது. அப்படியாக பரிசுத்தமான வித்தாகிய தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களையும் போலியாக அப்படின்னா பதரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பார்த்தா கோதுமை மாதிரி தெரியும், உண்மையான கோதுமையும் நல்ல கோதுமை மாதிரி தெரியும். இப்படி ரெண்டையும் முளைக்க போட்டாலும் தெரியும் நல்ல கோதுமை வந்து நல்ல பயிர் நல்லா ஓங்கி வளரும். பதர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வளரும், கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வளராது. அப்படியாக உண்மையான ஜனங்களையும் கலப்படமான ஜனங்களையும் பிரித்து எடுக்கிறதுக்காக ஆண்டவர் நிக்கிரகம் என்கிற கோலை ஆண்டவர் முறித்தெடுக்கிறார். ரோமர் 11:19-24.
நான் ஒட்ட வைக்கப்படுகிறதற்கு படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாயிடாமல் பயந்து சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு.
போதும் போதும். இங்கே நாம் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நாம் என்ன சொல்கிறோன்னா, ஆண்டவர் வந்து சொந்த ஜனத்தில் வந்தார், சொந்த ஜனமாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் ரட்சிப்பு புறஜாதியாருக்கு கடந்து வந்தது அப்படின்னு நாம் சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த 2000 வருஷமும் அப்படி தான் வந்து இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருக்கு வர ரட்சிப்பை யூதர்கள் தள்ளிட்டாங்க, அவங்களுக்கு வர ரட்சிப்பு நம்மளுக்கு வந்துச்சு, அதனால் யூதர்களுக்கு ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம இருந்து என்ன பண்ணுறோம், நாம் அவங்கள வச்சு சொல்லி நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே அப்படின்னா, புறஜாதிகளை சிநேகிக்கிறதுக்கு வேண்டி தான் யூதர்களை தள்ளினாருன்னு நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். உண்மைதான், நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. அப்படின்னா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதனாலே அவைகள் முறித்து போடப்பட்டது. அப்போ நாம் புறஜாதி என்ன பண்ணணும், நீ விசுவாசத்திலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையிடாமல் பயந்துரு. அப்போ புறஜாதிகளுக்கு ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்துருக்கும் போது அந்த ரட்சிப்பில் நாம் என்ன பண்ணணும், நிலைத்திருக்கணும், நாம் மேட்டிமை படக்கூடாது. அப்படின்னா யூதர்களை விட எந்த விதத்திலும் நாம் மேன்மையுள்ளவர் அல்ல. அப்போ ரட்சிப்பு வந்து ஆண்டவர் இலவசமாக கொடுக்குறாரு, நம்முடைய நற்கிரியினால் அல்ல, நம்ம கஷ்டப்பட்டதுனால் அல்ல, அல்லது யூதர்களை தள்ளினதுனால் அல்ல, ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருந்து ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். அதுக்கு மற்றவங்க யாருமே காரணம் அல்ல, ஆண்டவருடைய கிருபை தான் நம்ம மேலே இருந்தது. அதனால் நம்ம எந்த காரியத்தை குறித்தும் நான் மேட்டுமை சொல்லாமல் என்னுடைய நீதியினாலேயோ புறஜாதியினாலேயோ அல்லது யூதர்களை தள்ளுனதுனால எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி சொல்லாமல் நம்ம பயபக்தியாக இருந்து நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். 21 அப்படின்னா யூதர்லேயே சொந்த ஜனமான யூதர்லேயே தள்ளும் போது புறஜாதியை தள்ளுறதுக்கு எவ்வளோ நேரம் வரும்? அவ்வளோதான். அவங்கள என்ன காரணத்தில் தள்ளினாரு? அவிசுவாசத்தினால அவங்கள தள்ளிட்டாரு. அதே மாதிரி புறஜாதிகளுக்கு ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்தாரு, புறஜாதிகளுக்குள்ள அவிசுவாசம் வரும்பொழுது இவர்களையும் ஆண்டவர் தள்ளுவார். சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பொண்டாட்டிக்காரன் கதையை, நல்ல பத்திரிக்கையெல்லாம் அடித்து ஜோரணெல்லாம் பண்ணி எல்லாம் ஊர் அறிய கல்யாணம் பண்ணதுங்களை தள்ளி விட்டு போட்டு வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவார் ஒருத்தர். அப்போவும் சொல்லுவாங்க, ஏம்மா ஊரறிய கல்யாணம் பண்ணாலவே தள்ளி விட்டார், உன்னை தள்ளி விடுறதுக்கு எவ்வளோ நேரம் வேணும்? அப்போ தான் அந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு கொஞ்சம் யோசனை வரும். அந்த மாதிரி ஆண்டவர் வந்து பூர்வபிதாக்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பின்பற்றும் போது அவங்களே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தம்மளுக்கு சொந்த ஜனமாக ஆண்டவர் வச்சுருந்தார். அந்த சொந்த ஜனமாக வச்சுருந்து எல்லாம் செஞ்சவர் ஆண்டவர் தள்ளிவிட்டார். அப்படி இருக்கும்போது புறஜாதியாக இருந்த ஆண்டவர் நம்மளை நேசித்தார். நம்மளை நேசித்து நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது நம்மளை தள்ளி விடுறதுக்கு எவ்வளோ நேரம் வேணும் அவருக்கு? ஆமாம், பழைய ஏற்பாட்டில் எடுத்தேன்னு வைங்களா, இப்போ இசைக்கள் இருக்குது, ஒரு தாயினுடைய குமாரத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒருத்தி பேர் இன்னொருத்தி பேர் இது, அவங்க அந்த கதையெல்லாம் எடுத்து சொன்னோம்னு எங்களை சபையில் அதெல்லாம் பேசவும் முடியாது. அதனால் உடன்படிக்கை பண்ணின மனைவியே தள்ளிவிடும்போது இடையில் வந்த புறஜாதி தள்ளி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் வேணாம்? நேரமே தேவையில்லை. அதனால் நீ எச்சரிக்கையாயிரு. 12 போதும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளும்போது அல்லது யூதர்களை தள்ளும்போது அவங்களுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு அனுப்பினார். அந்த நியாய தீர்ப்புனால 1947 வரைக்கும் அவங்க பரதேசியில் அலைஞ்சாங்க. அப்போ கிறிஸ்தவங்களுக்கு ஆண்டவர் இரக்கத்தை காண்பித்தார். அப்போ இரக்கத்தை காண்பிக்கும் போது அந்த இரக்கத்திலேயே நிலைநிறுத்திருந்தா நாம் நிலைச்சிருக்கலாம். அப்படி இரக்கத்தில் நிலை நிற்காமல் இருக்கும் பொழுது இந்த காட்டொளி மரமான புறஜாதிகளையும் ஆண்டவர் வெட்டி போடுவார். 23
அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே.
அப்போ சொந்த ஜனத்தை தள்ளினவர் திருப்பியும் சொந்த ஜனத்தை ஒட்ட வைக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ அன்னைக்கு வந்து யூதர்களை தள்ளிட்டு புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு. இப்போ சொந்த ஜனத்தை சிநேகிக்கும் போது என்ன பண்ணுவார்? இந்த காட்டு ஒளிவு மரத்தை வெட்டிட்டு திரும்பவும் அந்த ஜனங்களை சிநேகிக்க போனார். ஏன்னா அது சொந்த ஜனம், இவங்க வந்து புறஜாதியார். அப்போ புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க தேவனுடைய ரட்சிப்பில் நிலைத்திருந்தால் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியும். அப்படி இல்லாமல் இருக்கும்போது காட்டொளி மரமாகிய புறஜாதிகளை ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு நியமிக்கிறார். அதனால் இன்றைக்கி வந்து சொந்த ஜனத்தையும் சிநேகிக்கிறாரு, புறஜாதியில் இருந்து வந்திருக்கிற ஜனங்களையும் சிநேகிக்கிறாரு. ஆனால் தேவனுடைய தயவில் நிலைச்சா மட்டும்தான் அவங்கள வந்து ஆண்டவர் சிநேகிக்க முடியும். அதனால் திரும்பியும் புறஜாதிகளுக்குள்ளே போய் கலந்து புறஜாதிகளுடைய மார்க்கங்களை கற்றுக்கொண்டு அவங்களுடைய அனுசரிப்பு முறைகளை கற்றுக்கொண்டு புறஜாதியோட ஒன்றா போயிட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவங்களுக்கு வரும். அதனால் தேவன் காட்டு ஒளிவு மரமாகிய புறஜாதிகளை ஆண்டவர் வெட்டி எடுக்கிறார். முழுவதும் வெட்டி எடுத்தாதான் அந்த சுவாப கிளையான அல்லது யூதர்களை திரும்பவும் ஒட்ட வைக்க முடியும். அதனால் நிக்கிரகம் என்னப்பட்ட இரண்டாம் கோளை முறிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, புறஜாதியையும் யூதனையும் தனித்தனியாக பிரித்து எடுக்கிறார். யூதனை பிரித்து எடுத்து என்ன பண்ணுறாருன்னா சுவாவோலி மரத்தில் ஒட்ட வைக்கிறாரு. புறஜாதி என்ன பண்ணுறாருன்னா சுவாவோலி மரத்துலேருந்து வெட்டி புறஜாதியை திரும்பியும் புறஜாதியாக மாற்றிடுறாரு. அதனால் நிக்கிரகம் என்னப்பட்ட இரண்டாம் கோளை முறிக்கும் பொழுது ஒளிவு மரத்திலிருந்து காட்டு கெயின்னா வெட்டினா கெயின் இல்லைன்னா அவ்வளோதான், வெட்டி அவ்வளோ காட்டில் போட
வேண்டியதுதான்.
பிரியமாக இருந்தானா அவன் தப்பிச்சுக்குவான், அவன் நியாயத்திருப்பந்து தப்பிச்சுக்குவான். புறஜாதி வந்து கிறிஸ்தவனாக இருக்கிறவன் புறஜாதியுடைய மார்க்கங்களை கற்றுக்கொண்டு அவங்களுடைய பேச்சுகளை கற்றுக்கொண்டு அவங்க கூட உறவாடி அவங்க போகிற எல்லா இடத்துக்கும் போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வரும். தேவனுடைய வார்த்தையின்படி நினைச்சிருந்தால் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருந்து. அதனால தான் சொல்லுது, நீ நிலைத்திருந்தால் நீ வந்து தயவை பெறுவாய். நிலைத்திருந்தால் தேவனுடைய உடன்படிக்கையில் நிலைத்திருந்தால், அதான் முதல் மனைவி. முதல் மனைவினா என்னன்னா தேவனுடைய உடன்படிக்கையில் நிலைத்திருந்தால் நீ இரக்கம் பெறுவாய். அதை விட்டு போட்டு ரெண்டாவது மனைவி புறஜாதியோடு உடன்படிக்கை பண்ணுனா அப்போ இங்கே உடன்படிக்கை முறிக்கப்படுது. நம்ம இயேசு கிறிஸ்தனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நாம் என்ன பண்ணுறோம், உடன்படிக்கை பண்ணுறோம். நான் ஒரு கற்புள்ள கன்னிகையாக நான் வாழுவேன், கிறிஸ்து என்ற ஒரு பூரண புருஷனாகிய கிறிஸ்துவுக்காக அல்லது மலமாளனுக்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்வேன்னு சொல்லி தான் நம்ம உடன்படிக்கை பண்ணுறோம். அந்த உடன்படிக்கையை முறிச்சுட்டு திரும்பவும் புறஜாதிகளுடைய முறைமையிலே கற்றுக்கொண்டு அவங்களோட போய் கலந்து வாழும்போது என்னாகும், அப்போ தேவனுடைய கோபம் வந்து வெளிப்படும். ஏன்னா உடன்படிக்கை பண்ணது ஆண்டவருடைய வார்த்தையோடு தேவனோடு, அப்போ உடன்படிக்கையை முறித்தா அது தேவனுக்கு விரோதமான பாவம். அப்போ தேவனுக்கு விரோதமான பாவத்துக்கு கண்டிப்பான நியாய தீர்ப்பு. அப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நாம் செய்த உடன்படிக்கையிலே நிலைத்திருந்தால் நம்மளுக்கு அந்த நியாய தீர்ப்பு இல்லை. அதனால் நிக்கிரகம் எண்ணப்பட்ட இரண்டாம் கோளை முறிக்கும் போது சுவாப மரத்திலிருந்து காட்டொளி மரமாகிய கிறிஸ்தவர்களை வெட்டி தேவன் புறஜாதியோட சேர்க்கிறார். அப்போ எல்லாத்துக்கும் வர நியாய தீர்ப்பு அவங்களுக்கு வரும். 24 வசனம் வாசிப்போம். அப்போது யூதர்களை தள்ளின தேவன் திரும்பவும் அவர்களை எடுத்துக்கொள்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அதனால் புறஜாதியாக இருந்தவங்க நாம் தேவனுடைய ரட்சிப்பில் நிலைத்திருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவனுடைய உடன்படிக்கையை மீறி நடந்தால் நாம் வெட்டப்பட்டு புறஜாதியோட புறஜாதியாக மாற்றப்படுவோம். இப்போ நிறைய கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா பூ வச்சுக்கிறாங்க, பொட்டு வச்சுக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. கேட்டால் அதொன்றும் பரவாயில்ல, இதொன்றும் பரவாயில்லன்ட்டு. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, புறஜாதிகளுடைய எந்த ஒரு மார்க்கத்தையும் பின்பற்ற வேண்டாம். இன்றைக்கி அது மட்டும் செஞ்சால் பரவாயில்ல, இன்றைக்கி புறஜாதிகளுடைய பேச்சு வேறு வந்து வெளிப்படுது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, பாலாக்க மறுவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் பொழுது நீங்கள்லாம் இப்படி இப்படி உங்களுடைய ஆத்மாவை தப்பித்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு பல ஆளுகளுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்குறாரு. காரணம், நியாயத்திற்கு எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய ஆலயத்தில் நடக்குது. அதனால் பாலாக்கு மறுவறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, புறஜாதியுடைய முறைமைகளை சபைக்குள்ளே கொண்டு வந்தால் அவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு. அப்படியாக ஆண்டவர் அனுக்கிரகம் எண்ணப்பட்ட முதல் கோளையை முறிச்சிட்டாரு. ஆண்டவர் ரெண்டாவது கோளாகிய நிக்கிரகம் எண்ணப்பட்ட ரெண்டாம் கோளை முறிக்கிறாரு. ரெண்டாம் கோளை முறிக்கும் போது புறஜாதிக்கும் யூதனுக்கும் இருக்கிற அடையாளம் நல்லா தெளிவாக வெளிப்படுகிறது. அப்போ யூதனை தனியாக பிரிச்செடுக்கிறாரு, புறஜாதியை தனியாக பிரிச்செடுக்கிறாரு. யூதனை எதுக்கு பிரிச்செடுக்கிறாரு? புறஜாதிகளில் இருந்து ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய யூதனாக இருந்தாலும் ஆண்டவர் அவங்கள வந்து பிரித்து எடுத்துடுறாரு. பிரிச்செடுத்து என்ன எதுக்காக பிரித்து எடுத்து என்ன பண்ண போகிறாரு? இப்போ ரெண்டு கோளையும் முறிச்சிட்டாரு. முதல் கோளை முறிக்கும்போது சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று சில ஆடுகளை உணர்ந்து கொண்டது. ரெண்டாம் கோலம் முறிக்கும் போது யூதன் தனியாக விலகிட்டான், புறஜாதி தனியாக விலகிட்டான். அப்போது இப்போ யூதன் தனியாக எடுத்து என்ன பண்ண போகிறாரு? புறஜாதிக்கு தெரியும், நியாய தீர்ப்பு காண்ட நியமிக்க போகிறாரு. யூதனை எடுத்து என்ன பண்ண போகிறாரு சொல்லுங்கள் பாப்பா? ரசிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இப்படியெல்லாம் இருந்திருப்பீங்க. இப்போ யூதனை பிரித்து ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு? அதுவும் நான் என்கிட்ட வசனம் கேட்டு 10 வருஷத்துக்கு மேலே வசனம் கேட்டவங்களும் இருக்கீங்க, பல டாப்பிக்கில் நானும் பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தைகள் சாதாரண ஜனங்களுக்கு இது கிடைக்காது. ஆண்டவர் கிருபியாக அவங்களுக்கு இது கேட்க வச்சுருக்காரு. யூதனை ஆண்டவர் பிரித்து என்ன பண்ண போகிறாரு? பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறாரா? எல்லோரும் சொல்கிறாங்க நாங்கள் தான் மனவாட்டி சாப்பிட நேராக பரலோகத்துக்கு
போயிடுவேன்ட்டு
இல்லை. ஆ, அதான் ஆண்டவர் ஒப்பு வச்சதுனால பிரித்து எடுக்கிறார். பிரித்து எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பை சபையில் நிறைவேற்றுவதற்காக அவங்கள நியமிக்கிறார். இப்படி கிறிஸ்தவ சமுதாயத்திலேருந்து வெளியே வந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் பயிற்சி கொடுத்து திரும்பவும் தேவனுடைய ஆலயத்தில் நியாய தீர்ப்பை நிறைவேற்றும்படியாக அவர்களை உலகமெங்கும் இருக்கிற எல்லா தேசங்களுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அதனால தான் ஆண்டவர் வந்து முதல் யூதா கோத்திரத்தை பிரித்து எடுக்கிறார். பிரித்து எடுத்து என்ன பண்ணுறானே, ஏன்னா இவனுக்கு தான் தெரியும் தேவனுடைய வார்த்தை எப்படி பேசுறதுன்னு. அந்த யூதா ஆவிக்குரிய யூதனாக இருந்தாலும் பரவாயில்ல, எழுத்தின்படி யூதனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் எழுத்தின்படி யூதன் கண்டிப்பாக வர முடியாது. ஆனால் எழுத்தின்படி யூதனாக இருக்கிறவன் ஆவிக்குரிய யூதனாக மாறணும். புறஜாதியாக இருந்தாலும் அவன் ஆவிக்குரிய யூதனுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றி இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை தெளிவாக உணர்த்த முடியும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தள்ளும்போது, அல்லது யூதர்களை எல்லாத்தையும் ஆண்டவர் தள்ளிட்டார், அப்படி தள்ளினாலும் அந்த யூத சமுதாயத்திலிருந்து 12 சீசரில் எடுத்து தான் தேவனுடைய ரட்சிப்பை உலகம் முழுவதும் அறிவித்தார். அந்த 12 சீசர்கள் தான் முதலாம் நூற்றாண்டு ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. அவங்க மூலம்தான் ரட்சிப்பு யூதர்களுக்கும் போச்சு, விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு கடந்து வந்துச்சு. அதே மாதிரி இப்போ காட்டொழிவு மரத்தை ஆண்டவர் வெட்டிட்டார். அப்போ காட்டொழிவு மரத்தில் வெட்டும்போது இதிலிருந்து பிரிச்செடுத்த ஜனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆவிக்குரிய யூதர்கள். இந்த ஜனத்தை தள்ளினாலும் இந்த ஜனத்துக்குள்ளே இருந்து பிரிச்செடுத்த ஆவிக்குரிய யூதர்களை எடுத்து தான் தேவனுடைய ஊழியத்துக்கு முதல் பயன்படுத்துகிறாரு. அப்படின்னா எழுத்தின்படி இருக்கிற யூதர்களுக்கும் மற்ற புறஜாதிகளுக்கும் இந்த ஆவிக்குரிய யூதனாக இருக்கிற கிறிஸ்தவங்கள் மூலம்தான் உலகம் முழுவதும் ரட்சிப்பு அறிவிக்கப்பட போகிறது. அதனால் முதல் ரட்சிப்பு அறிவிக்கப்பட போகிற அறிவிக்கிற ஜனங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலிருந்து எடுக்கிற ஜனங்கள் தான். அப்படின்னா எழுத்தின்படி இருக்கிற இஸ்ரவேல் நாட்டுக்கும் யூதர்களுக்கும் தேவனுடைய ரட்சிப்பை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய யூதனாய் மாறியிருக்கிறவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ எழுத்தின்படி இருக்கிற யூதன் ஆவிக்குரிய யூதனாக மாறினா அவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை அறிவிக்க முடியாது. ஏன்னா இப்போ யூதனை தள்ளும்போது யூதர்களுக்குள்ளேருந்து எடுத்தார், அதே மாதிரி புறஜாதியை தள்ளும்போது புறஜாதிகளுக்குள்ளேருந்து தான் முதல் இருக்கிற ஆளுகளை எடுத்து இவங்கள தான் உலகம் முழுவதும் பயன்படுத்துகிறாரு. அதனால் இந்த தேவனுடைய செய்தி உலகம் முழுவதும் போகும். உலகம் முழுவதும் போகும்போது உண்மையான தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவங்க யார், யூதனுடைய ஆசரிப்பு முறைகளை கலப்படம் இல்லாமல் பின்பற்றுறவங்க யாருங்கிறது தேடி வருவாங்க. தேடி வரும்போது அவங்கள பிரிச்செடுத்து அவங்கள வந்து உபத்திரவு கால ஊழியத்தை செய்வர்களாக ஆண்டவர் நியமிக்கிறார். அப்படின்னு இவங்கெல்லாம் 144,000 வரிசையில் வந்து தேவனுடைய நீதியும் நியாய தீர்ப்பையும் நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிப்பார்கள். அதனால் இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கு. 144,000 வரிசையில் வர்ற ஊழியக்காரங்களாக மாறணும். அப்படி இல்லைன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி அக்னி நரகத்திலிருந்து தப்பிக்கலாம். இந்த ரெண்டு வாய்ப்பு இருக்குது. இதில் ஊழியக்காரங்கள ஆகிறவங்கள அது அவங்கவுங்களுடைய தகுதி. என்னால் ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஊழியத்துக்கு உதவி செய்யலாம். அல்லது தங்களுடைய ஆத்மாவையாவது அவர்கள் காத்து மனம் திரும்பி அவங்க தேவனுக்குடைய வார்த்தைக்குள் பொழிஞ்சு புறஜாதியை விட்டு விலகி இருக்கும்போது அவங்க தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அதனால் இந்த உபத்திரவ கால ஊழியத்தில் ஆண்டவர் ரெண்டு கோலை வச்சு ஆடுகளை மேய்க்கிறாரு. உபத்திரவ காலத்தில் இருக்கிற ஜனங்கள் அப்படின்னா இன்றைக்கு தலைமுறையில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுமே கொலைக்காக நியமிக்கப்பட்ட ஆடுகள் அப்படின்னா ஆவி ஆத்மாவிலே கொலை செய்யப்பட்டதற்காக நியமிக்கப்பட்ட ஆத்மாக்கள். அவங்கள வந்து ஊழியக்காரனை பாதிக்கு மேலே கொண்டுருவான். தேவனுடைய வார்த்தையில் கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே இந்த அணுக்கிரகங்கிற கோலை மேய்ச்சி மூணு மேய்ப்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஆட்டை ஏற்கனவே கொண்டிருக்கிறான். அப்படி சாகாமல் இருக்கிற ஆடுகளை திருப்பியும் சாக வைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அணுக்கிரகங்கிற கோலை முறிக்கிறாரு. முறித்து அந்த ஜனங்களோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை ஆண்டவர் முறிச்சு போடுறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்தனுடைய உடன்படிக்கையை செஞ்சவங்க அந்த உடன்படிக்கையில் நிலைச்சிருக்காங்களா இல்லையாங்கிறத அந்த முடிவில் பார்க்குறாரு. அப்படி அவன் ஒரு தாளந்தை வாங்கி புதைச்சி வச்சுருந்தானா அவன் கிரி இல்லாத விசுவாசம் சொல்லிட்டு அவனை கொண்டு போய் அக்னி நேரத்தில் போடுறாரு. அதே மாதிரி நிக்கிறங்கிற கோலை முறிக்கும்போது புறஜாதியோட கலப்படம் பண்ணி புறஜாதியுடைய பாஷையை கற்று அதை தேவ ஜனங்கள் மத்தியில் இருந்து பேசி சபைகளை கொண்டு வந்து புறஜாதியுடைய ஆசரிப்பு முறைகளை செய்கிறவங்கள ஆண்டவர் பிரிச்செடுக்கிறார். இப்படியாக ஆண்டவர் வந்து உபத்திரவ காலத்தில் ரெண்டு கோலை வச்சு ஆடுகளை மேய்க்கிறார். அப்போ ரெண்டு கோளிலிருந்து தப்பிச்சு வந்தவங்களுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஒன்றா 144,000 வரிசையில் வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு அல்லது அக்னி நரகத்திலிருந்து தப்பி வைக்கிறதுக்கு அவரவர்கள் தங்களுடைய ஆத்மாவை தப்பி வைத்து கொள்ள வேண்டும். இது அடுத்தவன் யாரும் எந்த உதவியும் செய்ய முடியாது. அதனால் நம்ம ரட்சிக்கப்பட்டவருடைய ரட்சிப்பு எந்த நிலைமையில் இருக்குங்கிறத நாமளே பரிசோதித்து பண்ணி பார்க்க கடவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.